வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினரின் தமிழ் தென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
செல்கிறோம்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு பெரியவரிடம் அன்பே வடிவான கடவுளின் கரங்களில் ஆயுதம் எதற்கு என்ற கேள்விக்கு காஞ்சி பெரியவர் பதில் கூற தொடங்கினார். ஆயுதம் என்பது இங்கே பாதுகாப்பை குறிக்கின்றது. நம் நாட்டின் எல்லைப்புறத்தில் ராணுவ வீரர்களின் கரங்களில் ஆயுதம் இருக்கிறது. அவர்களை நாம் வன்முறையாளர்களாக பார்ப்பதில்லை. அவர்களை பார்க்கும் போது நமக்கு ஒரு தைரியம் வருகிறது. அவர்களால் தான் ஒரு தேசம் எதிரிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டாலும் பாதுகாப்பாக உள்ளது. அவர்களை வீரர்கள் என்றுதான் கூறுகிறோம். கடவுளின் கைகளில் உள்ள ஆயுதமும் உனக்கு நான் இருக்கிறேன், உன் எதிரிகளை நான் வதம் செய்வேன் என்று சொல்லத்தான். எனவே இதை எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் எல்லாமே இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
கண்ணம்மா, காதல் என்னும் கவிதை சொல்லடி உன் பிள்ளை தமிழில். கண்ணம்மா, காதல் என்னும் கவிதை சொல்லடி உந்தன் கிள்ளை மொழியினிலே. உள்ளம் கொள்ளை அடிப்பதும் ஏ, துள்ளி துள்ளி வரும் நடையில் மனம் மெல்ல துடிப்பதும் ஏ. உன்னை காண வேண்டும், கூட வேண்டும், ஆராயோ ஆராயோ கண்ணம்மா. காதல் என்னும் கவிதை சொல்லடி உன் பிள்ளை தமிழ் கண்ணம்மா. காதல் என்னும் கவிதை சொல்லடி. மாற்றி சொல்லடி கண்ணி உந்தன் மன கூண்டில் தள்ளடி கண்ணசைத்து அங்கேயே வைத்துக் கொள்ளடி.
இலக்கியச்சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு உருக்கமான கதையுடன் தொடங்குவோம். தென்னையை பெற்றா இளநீரு, பிள்ளையை பெற்றா கண்ணீரு. இதை கூறியவர் கலைவாண கிருஷ்ணன் அவர்கள். தென்னையை பெற்றா இளநீரு, பிள்ளையை பெற்றா கண்ணீரு. கதையை கேளுங்கள். ஒரு கிராமத்தில் ஒரு தோட்டக்காரன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரே மகன். தோட்டக்காரன் மகனை எப்படியும் படிப்பிக்க வேண்டும் என்று மிகவும் கடுமையாக உழைத்து அவனை நகரத்துக்கு படிப்பதற்காக அனுப்பி வைத்தான். மிகவும் கஷ்டப்பட்டு அவன் மகனுக்கு மாதம் மாதம் பணம் அனுப்பி வந்தான். மகனோ நகரத்தில் வாழும் ஒரு பணக்கார பெண் மேல் காதல் கொண்டான். அந்த பெண்ணிடம் தான் ஒரு பணக்கார குடும்பத்திலிருந்து வருவதாக சொன்னான். ஒரு நாள் தோட்டக்காரன் மகனை பார்க்க நகரத்துக்கு வந்தான். அந்த நேரத்தில் மகன் சில நண்பர்களுடன் தனது தோழியுடன் தோழியருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருந்தான். தோட்டக்காரனோ மிகவும் கிழிந்த உடையன், வழக்கம் போல கிழிந்த உடைகளுடன் வந்திருந்தான். தோட்டக்காரன் மகனை பார்த்ததும் மிகவும் அன்புடன், டே ராஜா, டே ராஜா என்று கூப்பிட்டான். காதலி இதை கேட்டதும் மிகவும் கோபம் கொண்டாள். ஏன் இந்த மனிதன் உங்களை டே என்று கூப்பிடுகிறான் என்று கேட்டாள். மகனோ உண்மையை சொல்ல விரும்பாமல், அவன் தங்கள் தகப்பன் தன்னுடைய குடும்பத்தின் சேவகன், ஒரு வேலைக்காரன் என்று சொன்னான். இதை கேட்ட தோட்டக்காரன் மிகவும் மனமுடைந்து கிராமத்துக்கு திரும்பி வந்தான். அதன் பின் மகனுக்கு பணம் அனுப்புவதை நிறுத்திவிட்டான். அவன் அந்த ஊரில் அந்த கிராமத்தில் உள்ள ஒரு பணக்காரரிடம் தென்னை தோட்டத்தில் வேலை பார்த்து வந்தான். மகனுடைய பணம் முடிந்ததும் அவனுடைய காதலி அவனை விட்டு விட்டாள். மகன் கிராமத்துக்கு திரும்பி வந்தான். வயிற்று பசியுடன் ஒரே தாகத்துடனும் அவன் தகப்பனை காண வந்தான். தகப்பனிடம் வந்து உணவு வேண்டும், தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார். ஆனால் தோட்டக்காரனோ மகனுக்கு தண்ணீரோ உணவோ கொடுக்கவில்லை. தென்னந்தோட்டத்துக்கு தண்ணீர் விட்டபடியே மகனுக்கு சொன்னான், நான் உன்னை எவ்வளவோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன், படிப்பதற்கு அனுப்பி வைத்தேன். ஆனால் நீ என்னை மிகவும் மனம் உடைய செய்து விட்டாய். ஆனால் இந்த தென்னன் மரங்களுக்கு தண்ணீர் ஊத்தினால் அவைகள் என்னை ஒன்றும் எனக்கு துரோகம் விளைவிக்க மாட்டா. அதனால்தான் தென்னையை பெற்றா இளநீரு, பிள்ளையை பெற்றா கண்ணீரு என்ற பழமொழி ஏற்பட்டது. மிகவும் உருக்கமான கதை அல்லவா? அடுத்ததாக அருள் உடைமை என்ற திருக்குறள் அத்தியாயத்திலிருந்து சில குறள்களை பார்ப்போம். குறள் 241, அருட்செல்வம் செல்வத்து செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருள் என்னும் செல்வமே செல்வங்களுள் எல்லாம் சிறந்த செல்வமாகும். பொருள் செல்வம் கயவர்களிடம் கூட இருக்கின்றது. குறள் 247, அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. பொருள் இல்லாதவர்களுக்கு உலக வாழ்வில் இன்பம் இல்லாது போவதைப் போல் அருள் இல்லாதவர்களுக்கு மேலுலகத்தில் பேரின்பம் இல்லாது போகும். குறள் 248, பொருளற்றார் பூப்பர் உருகார் அருளற்றார் அற்றார் மற்று ஆதல் அரிது. பொருள் இல்லாதவர்களும் ஒரு காலத்தில் செல்வத்தை பெறுவார்கள், ஆனால் அருள் இல்லாதவர்கள் மீண்டும் அருள் உடையவராக ஆவது அரிதாகும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு உருக்கமான கதையையும் சில குறள்களையும் கேட்டீர்கள். நன்றி, வணக்கம் நேயர்களே.
நேயர்கள் அடுத்ததாக கேட்க இருப்பது,
ஊரத் தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டே கண்மணி கண்மணி.
இங்க பார், இங்க பார், இங்க கண்டியே. சிலரடாப்பா கதைப்பாங்கள் உண்டும் விளங்காது. விளங்காதண்டு நான் சொல்றது அறிவில்லாம கதைக்கிறது இல்லை, உள்ளுக்கு வச்சு எதையாவது கதைக்க வலிக்கிடுவாங்க. ஏதோ வெளி வேற விஷயங்களை கதைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் பார்த்தால ஆரியோ இந்த சாட மாடையா சொல்ற மாதிரியும் கிடக்கு. நமக்கு தான் கொஞ்சம் புத்தி குறைவு தானே, எல்லாத்தையும் எப்படி விளங்குறன்று எப்படி முடியும்? புத்தி குறைஞ்ச ஆளுக்கு விளங்கி முடியறதுக்கு விளங்கல, அது பாத்தியா? அப்ப அது மாதிரி தான் வச்சு வச்சு ஏதோ ஒன்று சுத்தி சுத்தி கதைக்கிறாங்க, ஆனால் உண்டுமா விளங்குற இல்லை. அண்டைக்கு இந்த படத்துக்கு போனான், தியேட்டர்ல படம் போட்டால் போய் பார்க்கறது தானே, படமா பார்க்க விடுறாங்க. அங்க எழுத்தோடி முடிய அடிக்கிறாங்க, விசில் கூவுறாங்க. பிறகு அந்த கதாநாயகன் வேற ஐயோ அம்மாண்டு கத்துறாங்க, பகுடிகளை கேட்க விடாமல் சிரிக்கிறாங்க. இவ்வளவும் பத்தாதுண்டு. அந்த நல்ல விஷயங்கள் சும்மா கதை வசனம் என்று போற இடங்கள்ல குஜு குஜு குஜுண்டு அவங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. காசை கொடுத்துட்டு தியேட்டருக்குள்ள போய் இருந்தால் படம் எங்கடாப்பா பாக்கேலுது? படத்தை பார்ப்போம் என்றால் ஒரு ஆறுதலுக்கு போயிருந்து ரிலாக்ஸா பின்னுக்கு சாஞ்சிருந்து படத்தை பார்க்க வேணும். அது இல்லாமல் இந்த விசில் அடிச்சத்தம் குஞ்சிச்சத்தம் ஐயோ கடவுளே அதை ஏன் பேசுவான்? இந்த விசில் அடிச்சான் குஞ்சுகளால படம் பார்க்கறன்றது இப்ப இங்க சரியான கஷ்டமா இருக்கு. சரி, அதைத்தான் இனி அவர் வரக்குள்ள கொஞ்சம் சத்தம் போடுவாங்க தான் என்று நினைச்சிட்டு படத்தை பார்ப்போமண்டு கதை வரும்போது நிமிந்து உட்கார்ந்தால் உங்கள் கதைக்கிற கதைகள் இருக்குதே அச்சோ, சில வேளை காதில் விழுந்தால் சிரிப்பாகவும் இருக்கும், ஊர்க்கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களே என்ற விரைப்பாகவும் இருக்கும். என்ன கதை என்று எனக்கு சொல்ல தெரியாது, கேட்டுது காதில. கேட்ட பிறகுதான் படம் முடிஞ்சு வெளியில வந்து இங்க வீட்டில் வந்த ரெண்டு மூன்று நண்பர்களோட கதைச்சேன். அவங்களும் சொன்னாங்க, ஓமடாப்பா அந்த விஷயம் நடந்ததுதான் இது இவங்கள் படிகளுக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி கேட்கிறாங்க. அட, ஊருக்குள்ள பெரியாக்களுக்கு மட்டுமே விஷயம் தெரிய வேணும், பெரியங்களுக்கும் தெரியும் தான். அவங்கள் என்ன எல்லாம் தெரியாதாக்களை, நம்ம விட படு புத்திசாலிகள் படியங்க. இளவட்டுகள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு கொண்டிருக்கு. இப்ப இந்த இதுகளெல்லாம் சொல்றத விட இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் இதெல்லாம் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி போடுறோம். சும்மா எதையாவது சின்னனா கிள்ளி போட்டால் போதும், இந்தா வச்சுக்கோ லைக் என்று சொல்லி அவனவன் லைக் பண்றாங்க. என்னடா லைக் என்று சொல்லி நானும் ஒரு அக்கவுண்ட தொடங்கி இந்த ஃபேஸ்புக்குள்ள போனேன். ஐயோ, நல்ல முஷ்பாதியா தான் இருக்கு. இப்ப என்னடாண்டால் ஃபேஸ்புக்க பார்க்காமல் என்னால ஒரு நாளாவது இருக்க முடியுது. அப்ப இளைஞர்கள் எப்படி இருப்பாங்க? அதை விட அந்த ஃபேஸ்புக்குள்ளால அதுக்குள்ளால அந்த வார விஷயங்கள் எல்லாம் இருக்குது இல்லோ, சூப்பராகத்தான் இருக்குது. தத்துவங்கள் சொல்றாங்க, அந்த தத்துவத்துக்கு தத்துவங்கள் சொல்றாங்க, படத்தை போட்டு கமெண்ட் பண்றாங்க. எல்லாத்தையும் விட இந்த லைக் பண்றது இருக்கு இல்லையே. அண்டைக்கு ஒரு இடத்துல பார்த்தேன், யாரோ ஒரு ஆளுக்கு 216 பேர் லைக் பண்ணியிருக்கான். சரி, நானும் எனக்கும் லைக் கிடைக்கட்டும் என்று சொல்லி எங்கேயோ தேடி பிடிச்சி ஒரு விஷயத்தை கொப்பி பேஸ்ட் பண்ணி போட்டு விட்டுட்டேன் ஃபேஸ்புக்கில். ஆரோ ஒரு படுபாவி, ஐயோ இது ஏற்கனவே நான் போட்டதை எப்படி நீங்கள் போடலாம் என்று. நானும் கனகாலந்தானே என்று போட்டு இப்படி ஒரு கொப்பி பேஸ்ட் பண்ணி பார்த்து நான் லைக் வரட்டும் என்று. இப்போதான் எனக்கு விளங்கிச்சது நாங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் குறைஞ்ச புத்தித்தனத்தோட பழகிறோம் என்று. இந்த ஃபேஸ்புக்குகள் வந்ததாலே கணக்க ஃப்ரெண்ட்ஸ கணக்கு பேர் சேர்த்து கொண்டுட்டாங்க. ஆனால் எனக்கு லைக் கிடைக்கல. ஒரு பேச்சு கிடைக்குது அவன்கிட்ட இருந்து, எனக்கு சொல்ல முடியாமல் கிடக்குது. என்ன பேசினான்றத சொன்னா நீங்களும் சிரிப்பியல். ஐயோ, நானும் வெளியில தலை கட்டையில்லாது. கவனமாக இருந்து கொள்ளுங்க. கோடு போட்டால் ரோடு போட்டுற இளம்படியங்கள்லாம் இருக்கிறாங்களப்பா, பார்த்து கதையுங்கோ. இதையாவது கதைச்சிட்டமண்டால் அப்புறமா போச்சு. சரியா, வேற மேலோண்டு கிடக்குது, முடிச்சிட்டு பிறகு பாப்போம் அடுத்த கிழமை. சரி.
அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு மனுஷன், ஒரு மனுஷன் இல்லை, புதிர் போடுறேன்னு பாக்குறீங்களா? ஒரு மனுஷன், ஒரு மனுஷன் இல்லை. ஒரு மனுஷனுக்குள்ள 1000 மனுஷன் இருக்கான், 10,000 மனுஷன் இருக்கான், 1000 மனுஷன் இருக்கான், 10,000 மனுஷன் இருக்கான். இப்ப எனக்குள்ள எங்க அப்பா இருக்காரு, அப்பாவோட அப்பா இருக்காரு, அப்பாவோட அம்மா, அம்மாவோட அப்பா, இப்படி லட்சக்கணக்கான மனிதர்களுடைய ஜீன்ஸ்ல இருந்து அப்படி கலந்து நான் வந்திருக்கேன். அப்ப நான் மட்டுமா இருக்கேன்? எனக்குள்ள ஒரு 1000 மனுஷன் உட்காந்துருக்கான். நான் திடீர்னு கோவப்பட்டு வள்ளுன்னு நாய் மாதிரி உழறேன். திடீர்னு அப்படியே கருணை வள்ளலா மாதிரி இறக்கப்பட்டு சில பேருக்கு அப்படி சில உதவி செய்யறேன். சில நேரத்துல உட்காந்துருக்கேன், சில நேரத்துல சிரிச்சு 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 தமாஷா பேசுறேன். நான் ஒரு உதாரணத்துக்காக என்ன சொல்லிட்டு வரேன். இப்ப எனக்கு திடீர்னு ஒரு பயம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் பயம் வருது அப்படின்னே தெரியல, ஒரே பயமா இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். இப்ப இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இதெல்லாம் என்ன காரணத்தினால வந்தது? இது பல எண்ணங்கள், பல உணர்வுகள் எனக்குள் இருப்பதற்கு காரணம் என் மனம். மனம், மனம் தானே உணர்வுகளா வெளிப்பட முடியும். இந்த மனம் என்பது ஏக்கம்னு ஒன்னா இருந்ததா? வரலாறே கிடையாது, அது பிளவுபட்டது. மனசுக்கு வந்து பிளந்து 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 பிளந்துதான் இருக்கிறது. சப்பாத்தி கள்ளி போய்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா? ஒன்னுல இருந்து ஒண்ணு பிளந்து, ஒன்னுல இருந்து ஒண்ணு பிளந்து, ஒன்னுல இருந்து ஒண்ணு பிளந்து, அப்படியேதான் இருக்கும். ஏக்கன் அப்படின்னு கடவுளுக்கு சொல்றான். அது மாதிரி நம்முடைய மனமும் ஒரே நிலையில நின்னுட்டா அதுக்கு ஏக்கம் அப்படின்னு பேர். ஒத்த நிலையில அப்படியே இருக்க முடியறது இல்ல. சில நேரம் கோவப்படுறோம், சில நேரம் உருகுறோம், சில நேரம் காதல் வயப்படுறோம், சில நேரம் கண்டாலே வெறுக்கிறோம். எல்லாம் தான் நடக்குது, வேரியேஷன், வெரைட்டி. அது மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கு வாழ்க்கையில. இதை பத்தி எப்பாவது நம்ம யோசிக்கிறோமா? ஏன் நம்ம இவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்கிறோம்? நம்ம ஏன் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு குழப்பமான ஒரு நிலையில இருக்கிறோம்? நம்மளை பத்தி மத்தவங்களும் ஒரு முடிவும் எடுக்க முடியல, நம்மளை பத்தி நாமளும் ஒரு முடிவு எடுக்க முடியல. நம்ம ஏன் இவ்வளவு உணர்வுகளால் ஆட்படுத்தப்பட்டு, இவ்வளவு உணர்வுகளால் செலுத்தப்படுகிற நபரா இருக்கிறோம்? ஒரே நிலையில இருந்தா என்ன? கொஞ்சம் கஷ்டமான ஒரு கேள்வி. ஒரு வேடிக்கையான சம்பவம் சொல்றேன் பாருங்களா, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு மறக்க முடியாத சம்பவம். 35 வருஷத்துக்கு முன்னாடி, அப்பெல்லாம் பேச்சாளர்களுக்கு கார்லாம் இருக்காது, கார்ல வந்தா பேச்சாளர்லாம் இருக்க முடியாது. சுண்ணாம்பு லாரியில போய் பேச்சாளர்கள் இறங்கினா கொஞ்சம் வெள்ளையா போய் இறங்கலாம், அந்த மாதிரிதான் பேச்சாளர்களுக்குலாம் மரியாதை உண்டு. அப்ப நான் வந்து பஸ்ல போறேன். ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ல எனக்கு என்ன தலையெழுத்து பாருங்க, என் பக்கத்து சீட்ல ஒரு குடியார பையன் வந்து உட்கார்ந்துட்டான். பயங்கர குடியார் வந்து உட்காந்துட்டான். நான் ஜன்னல் உரமா உட்காந்துருக்கேன், எனக்கு அடுத்தாப்புல வந்து உட்காந்துட்டான். உட்கார்ந்தது எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இல்ல. பஸ்ல டிக்கெட் வாங்குற யாரு வேணாலும் உட்காரலாம், நம்ம என்ன கேட்கவா முடியும்? திடீர்னு வாமிட் பண்ற மாதிரி ஒரு அந்த சிம்டம்ல ஒரு சவுண்ட் தான், ஓ அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுக்குறான். நான் பயந்துட்டேன். இப்ப வாமிட் பண்றேன், ஜன்னலுக்கு எந்திரிச்சு வாமிட் பண்ணாருன்னா என் சட்டையில ஏதாவது ஆயிடும். நான் இப்போவாது டிவிக்கு வர்றதுக்காக கொஞ்சம் கலர் கலர் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். டிவியில வெள்ளையும் வெள்ளையுமா வந்தா உள்ள விட மாட்டாங்க, அதனால கலர் சட்டை போட வேண்டியிருக்கு. அவன் நான் வெள்ளையில போயிருக்கிறேன், அவன் அதை என்ன கலரை ஆக்குவான்னு எனக்கு தெரியாது. ஏன் அவன் என்ன பிராண்ட் கொடுத்திருக்கான்னு எனக்கு அப்படி தெரியும். ஏன் கலர் அவன் சட்டையை என்ன ஆக்க போறான்னு எனக்கு தெரியல. நான் அப்படியே பயந்து போய் உட்காந்துருக்கேன். 2 தடவை சவுண்ட் கொடுத்தான், 3 தடவை சவுண்ட் கொடுத்தான். நான் ஒவ்வொரு தலையை குனிஞ்சுக்கிட்டேன், அவன் ஜன்னல் பக்கம் தாவறதுக்கு வசதி அப்படி பம்மிக்கிட்டேன். ஒன்னும் நடக்க மாட்டேன். வெறும் சவுண்ட் மட்டுமே கொடுத்தான். நான் உடனே சொன்னேன், பிரதர் பிரதர், ஜன்னல் ஓரமா நீங்க உட்காந்துக்குங்க, நான் இந்த பக்கமா உட்காந்துக்கிறேன். சௌரியம் போல வாந்தி எடுங்கோ, சௌரியம் போல வாந்தி எடுங்கோ அப்படின்னு அவன் சொல்றான் என்கிட்ட. பிரதர், நீங்களே ஜன்னல் பக்கமா உட்காருங்கோ, எனக்கு எப்ப தோணுதோ அப்போ வாமிட் பண்றேன். இவனுக்கு எப்ப தோணும், இவனுக்கு எப்போ வாமிட் வரும், நான் அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவன் எப்ப வாந்தி எடுக்க போறான், இவன் எப்ப வாந்தி எடுக்க போறான், இவன் கல்யாணம் ஆன புதுசுலயாவது பொண்டாட்டி எப்ப வாந்தி எடுக்க போறான்னு எதிர்பார்த்தாலும் அது ஒரு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எவரு தெருல போறவன் இவன் எப்ப வாந்தியருக்கு போறான்னு நான் உட்கார்ந்து பதச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு எல்லையில கோபம் வருமா வராதா? திருப்பி திருப்பி இதே டிராமா பண்ணிக்கிட்டே இருந்தா எனக்கும் கோபம் வந்துருச்சு. கோபத்துல என்ன சொல்லிட்டேன், கொஞ்சம் கடும் சொல்லி சொல்லிட்டேன். என்ன சொல்ற, வாந்தி தானே எடுக்கிறேன், என் தலைமையில ஏரியா போய எப்ப வேணாலும் எடுத்துக்கிய போய அப்படின்ட்டேன் ஒரு கோபத்துல. நான் அப்படி சொல்லிருக்க கூடாது, இப்ப சொல்றேன் தெளிவா பேசும்போது சொல்றேன், சொல்லிருக்க கூடாது சொல்லிட்டேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோபத்துல சொல்றேன், எனக்கு பின் சீட்ல இருந்து ரெண்டு பெரிய மனுஷன் உட்காந்துருக்க சொல்றான், இந்த ரெண்டு குடிகார பையன் குடிச்சிட்டு வந்து என்ன கலாட்டா பண்றான் பாரு, எனக்கு தேவையாது. ரெண்டு குடிகார பையன் குடிச்சிட்டு வந்து என்ன கலாட்டா பண்றான், எனக்கு அப்படியே ஒரு மாதிரி உயிரே போயிருச்சு. அப்படி கூனி குறுகி போயிட்டேன், என்ன இப்படி பேசுறான், நம்மளையும் சேர்த்துட்டான் அப்படி. அதுக்கு அடுத்த பெரிய மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னதான் டாப்பு, இந்த வாந்தி எடுக்கிறவங்க கூட கொஞ்சம் லிமிட்டா சாப்பிட்டுருப்பான் போல் இருக்கு, இந்த ஜிப்பா போட்டுருக்கணும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே போட்டுருவான் போல் இருக்கு, தலைமையிலே வாந்தி எடுக்கிறான், அவன் எவ்வளவு போட்டிருப்பான் அப்படின்னு ஆராய்ச்சி, அவன் மில்லி எவ்வளவு வேற ஆராய்ச்சி பண்றான். நான் ஒரு வினாடி யோசிச்சு பார்த்து நான் என்ன தப்புன்ட்டேன், கோபப்பட்டேன். கோபத்தை எப்படி பண்ண, வெளியிட்டேன். கோபத்தை வெளியிட்டத அவன் என்ன போதையில சேர்த்துட்டான் குடிகார லிஸ்ட்ல. உண்மைங்க, கோபமும் ஒரு போதை தான், கோபமும் ஒரு போதை தான். நான் அதுக்கு அடிக்ட் ஆனதாலதான் அதை வெளிப்படுத்தினேன். இந்த வார்த்தைக்கு அடிக்ஷன், லிக்கருக்கு அடிக்ட் ஆன மாதிரி கோபத்துக்கு அடிக்ட் ஆனதால நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். சொல்லிட்டேன் அந்த வார்த்தையை, என் தலைமையில வாங்கிடு அப்படின்னு. அப்ப நான் கோபம் எனக்குள்ள பாருங்க, என்னுடைய எல்லா பர்சனாலிட்டியும் கீழே போய், படித்தவர், புத்தகம் படித்தவர், அறிவு படித்தவர், 10 பேருக்கு புத்தி சொல்லுகிறவர், கூட்டங்களுக்கு எல்லாம் போச்சு, அது உள்ளே இருந்து கோபம் மட்டும் மேல வந்து நின்றுச்சு. நான் இப்ப ஒரு லைஃப் எக்ஸாம்பிளுக்கா சொன்னேன். இந்த மாதிரி ஒரு உதாரணம், நண்பர் சிப்பி ரகுநாதன் சொல்லுவார், ரொம்ப நல்லா சொல்லுவார். அவங்க எல்லாம் சின்ன வயசுலயே போய் சேர்ந்துட்டாங்க, நல்ல மனிதர்கள். இப்ப நான் வேற எங்கேயோ வந்துட்டேன். இப்போ எனக்கு உள்ள இருந்த உணர்வுகள்ல எல்லா உணர்வுகளும் பம்மி போய், என்ன அறிவு தெளிவு இதெல்லாம் பம்மி ஒதுங்கிக்கிட்டு எது டாமினேட் பண்ணிடுச்சு, டாமினேட் பண்ணி நின்னது கோபம். அப்ப எல்லாம் அடங்கி நின்றுச்சு. இப்ப நான் ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கம் சொல்ல போறேன், சைக்காலஜில இருந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போறீங்க, அந்த வீட்டுக்குள்ள ஒரு 100 பேர் நடமாடிக்கிட்டு இருக்காங்க, ஆளாளுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கறாங்க, உத்தர கத்துறாரு. என்ன, ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போன உடனே உத்தர, வாய உட்கார்ந்து சாப்பிடிய அப்படிங்கிறாரு. அவரு சாப்பிட சொல்றாரு, நீங்க ஆச்சரியப்படுறது மரியாதை இல்லாம சொல்றாரு நினைக்கிறீங்க. இன்னொருத்தரங்க வர்றாரு, வாங்க 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 உட்காருங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, மரியாதையா சொல்றாரு. நம்ம எப்படி அவரை ஆச்சரியமா பாக்குறோம், சரி உட்காந்து சாப்பிடலாம்னு உட்காந்து சாப்பிடும் போது இன்னொருத்தர் நுழையாரு, ஏ திறந்து விட்ட நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டு போட்டு இஷ்டத்தை திங்கிறிய எந்திரிய அப்படிங்கிறார். ஒரு விஷயம் கவனிக்கணும், நம்மள சாப்பிடுங்கன்னு மரியாதையா சொன்னார் இல்ல, அவர் ஒண்ணு செத்து போல, அவர் அங்கதான் நிக்கிறார். அப்பவே அந்த வீட்டுல இன்னொருத்தரு, ஓ திறந்து விட்ட நாய் நுழைஞ்ச மாதிரி உட்காந்து தின்னுட்டு இருக்க வெக்கமா இல்ல எந்திரிய அப்படிங்கிறாரு. இப்ப அவர் என்ன சொல்லிருக்கணும், நான் தான் சாப்பிட சொல்லியிருக்கேன் சொல்லுமா இல்ல, ஒரு சைலண்டா ஒண்ணும் நடக்காத மாதிரி நிக்கிறாரு. இவரு எந்திரிச்சு போயாங்கிறாரு. இன்னொருத்தர் பாயசம் கொண்டாரே சாப்பிடுங்கிறாரு. நமக்கு ஏதாவது புரியுதா, ஒரு வீட்டுக்குள் நீங்கள் நுழைகிறீர்கள், புரிஞ்சு போச்சா?
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
பெண்கள் வந்து என்னை தொடும் அகசத்த